குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 35. யோசியா பாஸ்காவை கொண்டாடல். பின்னர் யோசியா எருசலேமில் ஆண்டவருக்காக பாஸ்கா விழாவை கொண்டாடினார். முதல் மாதத்தின் 14 நாளில் அவர்கள் பாஸ்கா பலி செலுத்தினர். அவர் குருக்களுக்கு அவர்களது பணிமுறையை வகுத்துக் கொடுத்து ஆண்டவரின் இல்லப்பணியில் அவர்களை ஊக்குவித்தார். அடுத்து அவர் இஸ்ரவேலர் அனைவருக்கும் போதனை செய்தவர்களும் ஆண்டவருக்காக தங்களையே தூய்மையாக்கிக் கொண்டவர்களுமான லேவியரை நோக்கி, இஸ்ரவேல் அரசர் தாவீதின் மகன் சாலமோன் கட்டியெழுப்பிய திருக்கோவிலில் புனித பிழையை வையுங்கள். உங்கள் தோள்களில் அது ஒரு சுமையாக இருத்தலாகாது. இப்பொழுது உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர்தம் மக்கள் இஸ்ரவேலுக்கும் பணிபுரியுங்கள். இஸ்ரவேல் அரசர் தாவீதும் அவர்தம் மகன் சாலமோனும் எழுதியுள்ளவாறு குடும்ப வாரியாகவும் பகுதி வாரியாகவும் உங்களையே தயார்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் சகோதரராகிய மற்ற மக்களின் பிரிவிற்கேற்ப பகுதி பகுதியாக திருத்தலத்தில் நெல்லுங்கள். அங்கேயே பாஸ்கா பலி செலுத்தி உங்களையே தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் சகோதரர் மோசே மூலம் வந்துள்ள ஆண்டவரின் வாக்கிற்கேற்ப வாழுமாறு அவர்களையும் தயார்படுத்துங்கள் என்று கூறினார். அங்கிருந்த மக்கள் பாஸ்கா பலிக்கென அவர்களின் எண்ணிக்கைப்படி செம்மறி ஆட்டுக்குட்டிகளும் வெள்ளாட்டுக்குட்டிகளுமாக மொத்தம் 30,000 காளைகள் 3,000 அரசர் யோசியா தம் உடைமையிலிருந்து அளித்தார். அவருடைய தலைமை அலுவலர் மக்களுக்கும் குருக்களுக்கும் லேவியருக்குமாக தன்னார்வ காணிக்கை அளித்தனர். ஆண்டவரின் இல்ல தலைமை அதிகாரிகளான இல்கியா, செக்கரியா, எகியேல் ஆகியோரும் பாஸ்கா பலிக்காக 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் அளித்தனர். மேலும் கொனானியா, அவன் சகோதரரான செமாயா, நெத்தனியேல், லேவியர் தலைவர்களான அசபியா, எயியேல், யோசபாத்து ஆகியோரும் லேவியருக்கு பாஸ்கா பலிக்கென 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் அளித்தனர். அரசரின் கட்டளைப்படி குருக்கள் அவர்களுக்குரிய இடத்தில் நிற்க லேவியர் தங்கள் பிரிவின்படி காத்திருக்க பாஸ்கா பலி தயாரிக்கப்பட்டது. அவர்கள் பாஸ்கா பலிக்குரிய ஆட்டுக்குட்டிகளை வெட்டினர். குருக்கள் அவற்றின் குருதியை தங்கள் கைகளில் பிடித்து தெளிக்க லேவியர் தோல் உரித்தனர். மேலும் மோசேயின் நூலில் எழுதியுள்ளவாறு மக்கள் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும்படி அவர்கள் மூதாதையர் குடும்ப முறைப்படி ஆடுகளையும் காளைகளையும் பிரித்து கொடுத்தனர். பின்னர் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை திருச்சட்ட முறைமைப்படி தீயில் வாட்டினர். புனித காணிக்கைகளை பானைகள், சட்டிகள், கொப்பரைகள் ஆகியவற்றில் சமைத்து மக்கள் எல்லாருக்கும் விரைவாக பகிர்ந்தளித்தனர். இவ்வாறே தங்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். ஆரோனின் மக்களான குருக்கள் எரிபலியையும் கொழுப்பானவற்றையும் இரவு வரை செலுத்தியதால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்காகவும் ஆயத்தம் செய்தனர். மேலும் ஆசாபின் வழிமரபினரான பாடகர் தாவீது, ஆசாபு, ஏமான், அரசரின் திருக்காட்சியாளர் எதுத்தூன் ஆகியோரின் கட்டளைக்கேற்ப தமக்கு குறிக்கப்பட்ட இடத்தில் நின்றனர். வாயிற்காப்போர் ஒவ்வொரு வாயிலிலும் நின்றிருந்தனர். அவர்கள் தங்கள் பணிமுறையிலிருந்து வழுவவில்லை. ஏனெனில் அவர்கள் சகோதரர்களான லேவியர் அவர்களுக்காக பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். பாஸ்காவை கொண்டாடுதல், ஆண்டவரின் பலிபிடத்தில் எரிபலிகளை செலுத்துதல் ஆகிய அவரது வழிபாட்டு முறை அனைத்தும் அரசர் யோசியாவின் கட்டளைப்படி அந்த நாளில் ஆயத்தம் செய்யப்பட்டன. அங்கிருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அப்பொழுது பாஸ்கா திருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருந்தனர். அன்று முதல் புளியாத அப்பத்திருவிழாவையும் 7 நாள்கள் கொண்டாடினர். இறைவாக்கினர் சாமுவேல் காலம் தொட்டு இன்று வரை இஸ்ரவேலில் இதுபோன்று பாஸ்கா திருவிழா நடைபெற்றதில்லை. யோசியாவும் குருக்களும் லேவியரும் அங்கிருந்த யூதா இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் எருசலேம் வாழ் மக்களும் பாஸ்கா விழாவை கொண்டாடியது போல் இஸ்ரவேல் அரசர்களில் எவரும் கொண்டாடியதில்லை. யோசியா ஆட்சியேற்ற 18 ஆண்டில் இப்பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. யோசியாவின் இறப்பு. இவை யாவும் முடிந்த பின், அதாவது யோசியா திருக்கோவிலை ஒழுங்குபடுத்திய பின், எகிப்திய மன்னன் நெக்கோ யூப்ரத்தீசு ஆற்றின் பகுதியிலிருந்த கர்க்கமிசு என்ற இடத்திற்கு படையெடுத்து வந்தான். யோசியாவும் அவனை எதிர்கொண்டு சென்றார். ஆனால் எகிப்திய மன்னன் அவரிடம் தூதரை அனுப்பி, யூதாவின் அரசே, உமக்கும் எனக்கும் என்ன? இன்று நான் உமக்கு எதிராக படையெடுத்து வரவில்லை, மாறாக வேறொருவனுடன் போரிடவே நான் செல்கிறேன். நான் இதனை விரைவாக செய்ய வேண்டுமென்று கடவுள் கூறியுள்ளார். என்னோடு இருக்கும் கடவுளை எதிர்ப்பதை நீர் நிறுத்துவீர், இல்லையெனில் அவர் உம்மை அழித்து விடுவார் என்றான். ஆயினும் யோசியா தம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் மாறுவிடத்தில் அவனோடு போரிடச் சென்றார். நெக்கோ மூலம் வந்த கடவுளின் வாய்மொழியை கேளாமல் மெகிதோ பள்ளத்தாக்கில் அவனோடு போரிடச் சென்றார். அரசர் யோசியாவின் மேல் வில் வீரர் அம்பெய்ய அவர்தம் அலுவலர்களை பார்த்து, என்னை உடனே அப்புறப்படுத்துங்கள், ஏனெனில் நான் பெரிதும் காயமடைந்துள்ளேன் என்றார். அவருடைய அலுவலர்கள் அவரை தேரிலிருந்து இறக்கி அவரது இரண்டாம் தேரில் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவர் அங்கே இறக்க தம் மூதாதையரின் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டார். யோசியாவுக்காக யூதா எருசலேம் முழுவதும் துக்கம் கொண்டாடியது. யோசியாவுக்காக எரேமியாவும் ஓர் இரங்கற்பா இயற்றினார். அது எல்லா பாடகர் பாடகியராலும் அவருக்காக புலம்பும் பொழுது இன்று வரை பாடப்படுகிறது. இது இஸ்ரேலில் நிலையான நியமமாகி புலம்பல் பற்றிய நூலில் காண கிடக்கிறது. யோசியா ஆட்சியின் மற்ற நிகழ்ச்சிகளும் ஆண்டவரின் சட்டத்திற்கேற்ப அவர் செய்த அவருடைய பக்தி செயல்களும் தொடக்க முதல் இறுதி வரை எல்லாமே இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன.